ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ. ശ്രീമദ് വരവരമുനയേ നമഃ. ശ്രീശൈലേശദയാപാത്രം ധീഭക്ത്യാദിഗുണാർണവം യതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനിം. മുന്നൈവനയകല മുങ്കിർക്കൊടിയ മുതൻ പൊന്നങ്കഴർക്കമല പോതിരണ്ടും என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன். தென்புலத்தார்க்கென்னு கடவுடையேன் யான். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்னு நன்னினர்வாள். சயந்தரு கீர்த்தி ராமானுஷமுனி தாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மண்பாலியம்பும் கலித்துறை அந்தாதியோதை நெஞ்சமே. சொல்லின் தொகை கொண்டு நதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்து முன்னாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமறுபடி நல்கு அருசமய வெல்லும் பரமா இராமானுஷா இதன் விண்ணப்பமே. பிரஹ்லாத தார்க்ஷ்ய பலிசுக்ர நமுச்சியனந்த லக்ஷ்மீ மிருகண்டு முனி வாசுகி சேவியமானம் காசாரபூத மகதாஹ்வய திவ்யசூரி சம்மர்தனோத்சுகமஹம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் கௌஷிகவார்த்தீந்தும் ஷீலாதி குணசாகரம் ஸ்ரீமத்கணாத்யசத்புத்திரம் வரதார்யமஹம் பஜே. சுவாமி எம்பெருமானாருடைய திருவவதாரத்தினாலேயே மிகவும் ஏற்றம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த சித்திரை மாதம். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்வாறுமுய்ய யதிராசருதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை என்ன சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேசரத்தினமாலையிலே அருள் செய்கிறார். அனைத்து ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திர தினங்களைக் காட்டிலும் சுவாமி எம்பெருமானார் திருவவதரித்த சித்திரையில் திருவாதிரை என்னும்படியான இந்த திருநாளுடைய ஏத்தம் அளவிடற்கரியது. அந்த திருநாளினாலேயே இந்த சித்திரை மாதம் என்பதே மிகவும் ஏற்றமுடையதாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த மாதத்திலே இன்னைய தினம் திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த இராமானுஜ நூத்தந்தாதியினுடைய அவதாரிக்கையாக சில விஷயங்களை அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இராமானுஜ நூத்தந்தாதி என்கிற இந்த திவ்ய பிரபந்தமானது திருவரங்கத்தமுதனார் என்னும் ஆச்சாரியர் அருளி செய்தது. பாட்டுதோறும் இராமானுஷன் என்னும் சுவாமியினுடைய திருநாமம் ஏற்படும்படியாக 108 பாசுரங்களாலே அமைந்ததுதான் இந்த இராமானுஷ நூத்தந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தம். சுவாமி இராமானுஜர் விஷயமாக எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எத்தனையோ துதிகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவைகளிலே 2 துதிகள் மிகச்சிறந்ததாக நம்முடைய பெரியோர்களாலே கொண்டாடப்படுகிறது. ஒன்று தமிழிலே ஏற்பட்டதான இராமானுஷன் உத்தந்தாதி, மற்றொன்று சம்ஸ்கிருதத்திலே ஏற்பட்டதான யதிராஜ விம்சதி. ஏன் மற்ற துதிகளைக் காட்டிலும் எபெருமானார் விஷயமாக ஏற்பட்டிருக்கிற மற்ற துதிகளைக் காட்டிலும் இது ரெண்டுத்துக்கு என்ன ஏத்தம் அப்படின்னா, இராமானுஷன் உத்தந்தாதியானது சுவாமி இராமானுஜர் எழுந்தருளியிருந்த போதே அருளி செய்யப்பட்டது. அது வெறும் அருளி செய்யப்பட்டதா அப்படின்னா, இராமானுஜர் தாமே திருச்சவி சாத்தியருளின ஏத்தம் இராமானுஜன் உத்தந்தாதிக்கே உரியது. சாதாரணமாக திருச்சவி சாத்தினாரான்னா நம்பெருமாள் அருளப்பாடிட்டு திருவரங்கத்தமுதனாரை நியமிக்க அதனாலே இராமானுஜன் உத்தந்தாதிய விண்ணப்பம் பண்ணின அமுதனார் அப்போது எம்பெருமானார் திருச்சவி சாத்தியருளினார் என்று பெரியோர்கள் கூறுவர். இப்படி எம்பெருமானாலேயே அங்கீகாரம் பெறப்பட்டதான இந்த இராமானுஷன் உத்தந்தாதி எம்பெருமானார் எழுந்தொருளியிருந்தபோது தாமே திருச்சவி சாத்தி உகந்த ஒரு திவ்ய பிரபந்தம். அதனால இராமானுஷன் உத்தந்தாதிக்கு ஏத்தம். யதிராஜ விம்சதிக்கு என்ன ஏத்தம்னா, இராமானுஷர் தாமே ஒரு திருவவதாரம் பண்ணி அருளி செய்ததான ஸ்தோத்திரம். பெருமாள் தானே ராமனாக திருவவதாரம் செய்து பெரிய பெருமாளான ரங்கநாதனை திருவாராதனம் பண்ணலையா, அது மாதிரி இராமானுஜர் தாமே மணவாள மாமுனிகளாக திருவவதாரம் செய்து பவிஷ்யதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் ஆழ்வார் திருநகரியில் எழுந்தருளியிருக்காரே, அவர் திருமுன்பே விண்ணப்பம் செய்த ஏத்தம் யதிராஜ விம்சதிக்கு. அதனாலே இந்த ரெண்டு ஸ்தோத்திரங்கள் ஏத்தம் மிகுந்தவைன்னு நம்முடைய பெரியோர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள். அதிலே ராமானுஜன் உத்தந்தாதியினுடைய அவதாரிக்கையிலே நம்முடைய பெரியோர்கள் அருள் செய்திருக்கிற சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணுகிறேன். ராமானுஜன் உத்தந்தாதிக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் சுருக்கமாக ஒரு வியாக்கியானம் அருள் செய்தார். பிள்ளைலோகம் ஜீயர் விரிவான வியாக்கியானத்தை அருள் செய்தார். இவைகளினுடைய அவதாரிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சங்கிரகமாக இன்னை தினம் நாம் அனுபவிக்கலாம். ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் யார்? ஆச்சாரியன்னா யாரை நேராக ஆச்சாரியன்னு சொல்லணும் அப்படின்னு பெரியோர்கள்லாம் ஒரு விசாரம் பண்ணுறா. அதற்கப்புறம் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, நேராக யாரை ஆச்சாரியன்னு சொல்கிறதுன்னா, பெரிய திருமந்திரத்தை யார் உபதேசம் பண்ணுகிறார்களோ அவர்தான் நேரே ஆச்சாரியன் அப்படின்னு பிள்ளலோகாச்சாரியர் தாம் அருள் செய்த ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்திலே அருள் செய்கிறார். அப்போ இவர் எதுக்காக இந்த ஆச்சாரியன் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுறார்? இந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்க வேணும். அப்படி எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்க வேணுமேயானால் இந்த ஜீவாத்மாவை நாம் திருத்தி பணிகொண்டு திருமகள் கேழ்வனுக்கு ஆளாக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். இப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன ஞானம் வந்து சேர்ந்து விடுகிறது? திருமந்திரம் இருக்கிறதே, இது எல்லா சாஸ்திரங்களையும் தன்னுள்ளே கொண்டதாக இருக்கிறது. எல்லா சாஸ்திரங்களையும் ஒரு மனித ஆயுளுக்குள்ளே வாசித்து முடித்துவிடவே முடியாது. அப்படி வாசித்து முடிச்சிடுறதாவே வச்சுப்போம். ஒருத்தர் இருக்கார், எல்லா சாஸ்திரத்தையும் படித்து முடிச்சிட்டார் அப்படின்னு இருக்கட்டும், நல்லா வரியடவா படிச்சிட்டார், அவருக்கு சாஸ்திரத்தில் தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். படிச்சிட்டார் எல்லாம் போட்டோம், ஆனால் அவர் எவ்வளவு சிரமப்பட்டு பாடுபட்டு பொருள் ஈட்டுவது போல படிச்சிருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி எல்லா சாஸ்திரங்களையும் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கணும்னா நமக்கு ஆயுசு போற மாட்டேங்கிறது. அதுக்குள்ள நிறைய நான் படிச்சுடணும், 90 விழுக்காடு படிச்சு முடிச்சுடணும் சாஸ்திரத்தை, இந்த ஆயுள்ல அதை படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நாம் படிக்க உட்கார்ந்தோமே ஆனால் நாம் சிரமப்பட்டு சம்பாதிக்கிறது போலே அது. அப்படி அல்லாமல் ஒரு ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளை அடைந்து அவரை பிரார்த்தித்து அவரிடத்திலிருந்து இந்த எல்லா சாஸ்திரங்களுக்கும் சாரமாக இருக்கிறதே திருமந்திரம், எல்லா சாஸ்திர சாரத்தையும் தன்னுள் கொண்டதாக இருக்கிறதே, இந்த திருமந்திரத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டால் இந்த திருமந்திரத்தாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம்னு இருக்கே, அது பெரியோர்கள் ஏற்கனவே நமக்கு சம்பாதிச்சு வைத்திருக்கக்கூடிய தனத்தை போலே. அவ ஏற்கனவே நமக்கு நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டா இந்த திருமந்திரம்ங்கிறத கொண்டு, அதற்கு மேலே நாம போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லையோ இல்லையோ? அப்போ எல்லா சாஸ்திரத்தையும் வாசிக்கிறது பாடுபட்டு பொருளீட்டுவதைப் போலே, திருமந்திரத்தால் கிடைக்கக்கூடிய ஞானமானது பாடுபடாமல் எளிதிலே நம்முடைய பெரியோர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தனத்தைப் போலே அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். முமுக்ஷுப்படி முதலான கிரந்தங்களில் பிள்ளலோகாச்சாரியரும் அருள் செய்திருக்கிறார். இதைத்தான் பெரியோர்கள்லாம் நல் தாதை சொம் புதல்வர் தம்மதன்னோன்னு சொல்வார்கள். சுவாமி மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய கடைசி பாசுரத்திலே இதை அருள் செய்தார். நல் தாதைஷம் புதல்வர் தம்மதன்னோ தாயமுறைதான். அப்பாவுக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அடுத்து அது பிள்ளைக்கு தான் வந்து சேர்ந்தாகணும், வேற யாருக்கு போக போகிறது? ஆகையினாலே இப்படிதான் இந்த திருமந்திரமாகிற ஞானம் ஆச்சாரியனிடத்திலிருந்து சிஷ்யனிடத்தில் வந்து சேருகிறது. இந்த திருமந்திரத்தாலே சாஸ்திரத்தினுடைய அனைத்து பொருள்களையும் சிஷ்யனானவன் அறிந்து கொள்ளுகிறான். அப்படி என்ன இதில் சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் பெருசாக சொல்லப்பட்டுடுத்து அப்படின்னு கேட்டால், இந்த திருமந்திரத்திலே மூணு வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. அது என்னங்கிறத ஆச்சாரியன் மூக்கேன கேட்டுக்கணுங்கிறதுனாலே அடிய நிமிடத்தில் விண்ணப்பம் அல்ல. மூணு சொற்கள் இருக்கு. இந்த மூணு சொற்களும் எதை நமக்கு காட்டி கொடுக்கின்றன அப்படின்னா, எம்பெருமானுக்குத்தான் இந்த ஜீவாத்மானுங்கிற தத்துவம் உரியது. இது முதல் விஷயம். இந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கே உரியவன், வேற யாருக்கோ உரியவன் கிடையாது, தனக்கு உரியவனும் கிடையாது, எம்பெருமான் ஒருவனுக்கே உரியவன் அப்படின்னு காட்டக்கூடியது முதல் விஷயம். அடுத்தபடியாக அந்த எம்பெருமானையே இந்த ஆத்மாவானவன் உபாயமாக கொண்டவன். உபாயம்னா எதுக்கு உபாயம்? அடைய வேண்டிய பேரை அடைவிக்கக்கூடிய உபாயம். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? எம்பெருமான அடைவதற்கு இந்த ஆத்மாவானவன் என்ன முயற்சி பண்ணினாலும், அது பக்தி சரணாகதி எதுவாக இருந்தாலும், இந்த ஆத்மா பண்ணக்கூடிய எதுவும் உபாயம் ஆகாது. அந்த பேரை தரக்கூடிய எம்பெருமானே உபாயமானவன். அப்ப இந்த ஆத்மா எம்பெருமானுக்கே உரியவன், எம்பெருமானையே உபாயமாக கொண்டவன். இது ரெண்டாவது விஷயம். அடுத்தபடியாக அந்த உபாயத்தாலே அடையப்படுகிற இலக்கு அது எம்பெருமான் தானே. அப்ப இந்த ஆத்மாவானவன் அடைய வேண்டிய இலக்காக எம்பெருமானையே உடையவன். இது மூணு விஷயம். இந்த மூணு விஷயங்களைத்தான் அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் தெரிவிப்பார்கள். இது மூணு நிலைகளையும் ஒன்று சேர்த்து ஆகாரத்திரயம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ஆகாரத்திரயம் அப்படிங்கிறது எம்பெருமானிடத்திலே ஒரு ஒரு ஜீவாத்மாவும் கொண்டிருக்க வேண்டும். எம்பெருமான ஒழிய மற்றொருவருக்கு நாம் உரியவர்கள் கிடையாது. எம்பெருமான ஒழிய அவன் அடைவதற்கு வேறொரு உபாயம் கிடையாது. எம்பெருமான ஒழிய நாம் அடைவதற்கு மற்றொரு இலக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் இவ்விடத்திலே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த ஆகாரத்ரயத்தை தான் திருமந்திரத்தினுடைய மூணு பதங்களும் சொல்றது. சரி, இப்போ எம்பெருமானேதான் உபாயம், எம்பெருமானேதான் உபேயம் இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. இந்த நிலை இது முதிர்ந்ததேயானால், இது இதனுடைய முதிர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாவானவன் எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கே உரியவன். அடுத்து இந்த ஆத்மாவானவன் எம்பெருமானோடே நம்மை சேர்ப்பிக்கக்கூடிய ஆச்சாரியனையே உபாயமாக கொண்டவன். அடுத்து இந்த ஆத்மாவானவன் எம்பெருமானை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஆச்சாரியன், எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுத்து இதுதான் உன்னுடைய இலக்கு, இங்கேதான் நீ போய் சேரணும் அப்படின்னு காட்டி கொடுக்கிற ஆச்சாரியனையே உபேயமாக உடையவன். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு இருக்கக்கூடியவன் அப்படின்னு இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஆச்சாரியன் விஷயமாக எப்போது இந்த ஆகாரத்திரயம்ங்கிறது முதிரும்போது, திருமந்திரம் கொடுக்கக்கூடிய ஞானம் இந்த ஆகாரத்திரயம். இந்த ஆகாரத்திரயத்தினுடைய முதிர்ச்சி இது அப்படியே ஆச்சாரியனிடத்திலே அனுஷ்டிக்கும்படியாக செய்யும். அப்போ திருமந்திரத்தினுடைய அர்த்தம் எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருத்தல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருந்தாலும், அதனுடைய சுவாபதேசம் உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோமேயானால், ஆச்சாரியனுக்கு ஆட்பட்டிருத்தல் அப்படிங்கிறது தான் திருமந்திரத்தினுடைய சுவாபதேசமாக இருக்கிறது. அப்ப எம்பெருமான் இடத்துல கொண்ட ஆகாரத்திரையும் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, அது முதல் பருவம், பிரதம பருவ நிஷ்டைன்னு சொல்லுவார்கள். அதுதான் முதல் நிலை. இதே ஆகாரத்திரயம் ஆச்சாரியனிடத்துல போயிடுத்துன்னா, ஆச்சாரியனுக்கே ஆட்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுதான் கடைநிலை, சரம பருவ நிஷ்டை, கடைசி நிலை அதுதான், ஃபைனல் ஸ்டேஜ். ஆக எதனால இந்த எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடியதான இந்த ஆகாரத்திரயம் அது முதிர்ந்ததேயானால், எதனால ஆச்சாரியனிடத்துல ஏற்படுகிறது? ஒரு ரத்னம் இருக்கு, அதை வாங்கிடணும், அது எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த ரத்னமானது கிடைக்கிறது. அப்ப அவரிடத்துல போயிட்டு அந்த ரத்னத்தை நம்ம வாங்கிட்டோமே ஆனால், நம்ம கிட்ட அந்த ரத்னம் இருக்கும், நான் உத்திரத்தை கட்டிட்டு ஆத்துக்கு எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுப்போம். உடனே அந்த சுவாமி இடத்துல போறோம், சுவாமி உம்மிடத்துல இந்த ரத்னம் ஒண்ணு இருக்காமே, அதை என் இடத்துல கொடும் அப்படின்னு கேட்கறோம். அவர் உடனே அந்த ரத்னத்தை எடுத்து கொடுத்து போயிடுவான்னு நினைச்சுடுற. அதை எடுத்துட்டு போகும்போது நமக்கு கிடைச்சிடுத்தேன்னு நினைச்சு எடுத்துன்னு போவோமா? இல்லைனா, இதை நம்ம இடத்துல கொடுத்துருக்காரே, அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு அவரிடத்துல நமக்கு மதிப்பேறுமா? அவரிடத்துல தானே மதிப்பேறும், அதை கொடுத்தவரிடத்துல தானே மதிப்பேறும். அப்போது அந்த ரத்னத்தை கொடுத்தவரிடத்துல மதிப்பேறுவது போலே எம்பெருமானுடைய அந்த பரத்தம், எம்பெருமானே நமக்கு அடைய வேண்டிய இலக்கு, எம்பெருமானுடைய போக்கியதை நமக்கு அதை உணர உணர, அந்த எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுத்த, அந்த எம்பெருமானிடத்திலே நம்ம சேர்த்து வைத்தவரான ஆச்சாரியனிடத்திலே மதிப்பு ஏறுகிறது. அதனால தான் ஆகாரத்திரயம் முதிர்ந்ததே ஆனால் அது ஆச்சாரியனிடத்திலே நமக்கு வந்து சேருகிறது. திருமந்திரத்தினுடைய உட்பொருள் சரம பருவ நிஷ்டை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த சரம பருவ நிஷ்டை அப்படிங்கிறது தான் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாவற்றுக்கும் சாரமான அர்த்தமாக இருக்கிறது. ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மயர்வர மதிநல மருள பெற்றவர்கள். அதிலெல்லாமே எம்பெருமானை பற்றின விஷயமாகவே தான் இருக்கிறது. திவ்ய பிரபந்த 4000 எம்பெருமான் பற்றினது தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவைகளினுடைய சாரமான திரண்ட பொருள் எதுன்னு கேட்டால் சரம பர்வநிஷ்டை. இப்போ சொல்லலாம், நம்ம திருப்பாவை 30 பாசுரங்கள் இருக்கிறது. அதனுடைய சாரமான அர்த்தம் என்ன? சித்தஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடந்த 2 பாசுரம். எதனாலே? ஏன்னா சித்தஞ்சிறுகாலையில் உந்தன்னோடு தோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம், மத்தைனங் காமங்கள் மாத்து. எம்பெருமானுடைய உகப்புக்காகவே எல்லா கைங்கரியங்களையும் பண்ண வேணும், அதுக்காக அவனிடத்திலே தான் அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெறுதல் அப்படிங்கிறதெல்லாம் சித்தஞ்சிறுகாலையில் சொல்லப்பட்டது. இப்படி இந்த பிரார்த்தித்து கைங்கரியத்தை பெற்றுக்கிறோமே, இது யாராலே? இது அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறாளே, பைங்கமல தண்தெறியல் பட்டர் விரான் கோதை சொன்ன. பெரியாழ்வார் சம்பந்தம் இல்லைன்னா திருப்பாவை கிடையாது, நாச்சியார் திருமொழி கிடையாது. ஒரு ஒரு பாசுரத்தையும் தன்னுடைய பெயரை சொல்லும் போதே பட்டர் வீரான் கோதை, விட்டு சித்தன் கோதை இப்படிலாம் ஆண்டாள் சொல்லிக் கொள்ளுகிறாளே. அது எதனால? அப்ப ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்ங்கிறது அவ்விடத்திலே தெரிகிறது. இது ஒரு உதாரணத்துக்காக திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னு எடுத்தேன். அப்ப 4000க்கும் சாரமான அர்த்தம் எதுன்னு கேட்டா சரம பர்வ நிஷ்டை. 4000 எம்பெருமான் விஷயம்தான். அதை சேவிக்க சேவிக்க நமக்கு ஆழ்வார்களிடத்திலே மதிப்பேறுகிறதோ இல்லையோ, அதனால் அருளிச்செயலுக்கு சாரமான அர்த்தம் சரம பர்வநிஷ்டை. அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் 11 சொல்கிறோம். பாண்டாள் உடைய பாசுரத்திலேருந்து ஒரு உதாரணம் சொன்னேன். மதுர கவி ஆழ்வார், அவர் எந்த எம்பெருமானையும் பாடவே இல்லையே, அவர் பாடினதே கண்ணுணிஞ்சிறுத்தாம்பு சுவாமி நம்மாழ்வார் விஷயமாகத்தானே பாடினார். அப்போ நம்மாழ்வாருடைய கடாட்சத்துக்கு இலக்கானவரான மதுர கவி ஆழ்வார் அவர் என்ன சொல்லுகிறார் கண்ணுணிஞ்சிறுத்தாம்பிலே? தேவு மத்தறியேன் குருகூர் நம்பின்னு சொல்கிறார். நம்மாழ்வாரை ஒழிய மற்றொரு தெய்வம் எனக்கு தெரியாது அப்படின்னு விட்டார் மதுரகவி ஆழ்வார். ஏன் வேறு தெய்வம் தெரியாது? நம்மாழ்வாரை விட்டால் வேறு தெய்வம் தெரியாதுன்னு எதனாலே சொல்லுகிறார் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பாசுரத்தில் சொன்னார், மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்க சீர் சடகோபன். வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி, வேதம் நிற்கப்பாடின்னு சொல்லலை, வேதத்தின் உட்பொருள். இந்த வேதத்தினுடைய உட்பொருள் என்ன? சரம பர்வநிஷ்டை. இந்த சரம பர்வநிஷ்டையானது ஆச்சாரியனிடத்திலே பண்ணக்கூடிய ஆகாரத்ரயம், ஆச்சாரியனே உபாயமாக பத்தியிருத்தல், ஆச்சாரியனே உபேயமாகவும் பத்தியிருத்தல், ஆச்சாரியனுக்கே ஆட்பட்டிருத்தல், இதெல்லாம் தான் வேதத்தினுடைய சாரமான அர்த்தம். இதெல்லாம் தம்முடைய மனத்திலே நிலைநிற்கும்படியாக ஷடகோபன்னு ஒருத்தர் பாடினாரே, அவரை விட எனக்கு வேறு தெய்வம் தெரியல. இதுதான் கண்ணுணி சிறுத்தாம்புக்கு விஷயம். இதுதான் பிரபல பிரமாணமாக இருக்குது சரம பர்வ நிஷ்டைக்கு. அதற்கு பிற்பாடு இந்த சரம பர்வ நிஷ்டையானது நம்மாழ்வாராலே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உபதேசிக்கப்பட்டது. ஸ்ரீமன் நாதமுனிகள் 12000 தடவை கண்ணுணி சிறுத்தாம்பை திருப்பொழியாழ்வார் திருமுன்பே யோக நிலையிலே அமர்ந்து கொண்டு அனுசந்தானம் பண்ணி 4000 திவ்ய பிரபந்தங்களையும் பெற்று நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மகாமகோபகாரம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான சரித்திரம். அப்படி இந்த நாதமுனிகளுக்கு இந்த அருளி செயல் மூலமாக ரகசியத்திரயத்தை உபதேசித்ததன் மூலமாக சுவாமி நம்மாழ்வார் சரம பர்வ நிஷ்டையத்தான் உபதேசம் பண்ணியிருக்கார். அதற்கப்புறம் அவருக்கு பிற்பாடு தகுதி வாய்ந்த அந்த சிஷ்ய பரம்பரையின் மூலமாக இன்னளவும் நம்முடைய ஆச்சாரியர்கள் வரைக்கும் நமக்கெல்லாம் உபதேசிக்கப்பட்டு வரக்கூடியது இந்த சரம பர்வ நிஷ்டை தான். இப்படி இப்படி பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய இந்த சரம பர்வ நிஷ்டையை சுவாமி எம்பெருமானார் தாம் தான் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியரோல்யோ தம்முடைய கருணையையே காரணமாக கொண்டு ஆசை உடையவர்கள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாரே, அது இந்த சரம பர்வ நிஷ்டை தான். விசேஷமாக தம்முடைய கருணையினாலே கூரத்தாழ்வான் திருவடிகளிலே இந்த ராமானுஜன் உத்தந்தாதியை அருளி செய்தவரான திருவரங்கத் தமுதனாரை ஆச்சரிக்க செய்து அந்த ஆழ்வான் மூலமாக இந்த சரம பர்வ நிஷ்டையை உபதேசித்தருள அப்படி உபதேசம் பண்ணார் குரத்தாழ்வான். திருவரங்கத் தமுதனார் ராமானுஜரை நேரே ஆசிரயித்தவர் கிடையாது, ராமானுஜருடைய நியமனத்தாலே சுவாமி குரத்தாழ்வானை ஆசிரயித்தவர். எப்பேற்பட்ட சம்பந்தம் இது! குரத்தாழ்வான் ஆசிரயித்திருக்காரோ இல்லையோ, அதனாலே அந்த குரத்தாழ்வானுடைய அடிபணிந்து அவருடைய அருளாலே இந்த சரம பர்வ நிஷ்டை ராமானுஷருடைய திருவடிகளிலே பக்தி அப்படிங்கிறத உள்ளபடி கண்டுகொண்டார் திருவரங்கத்தமுதனார். அதனால் திருவரங்கத்தமுதனார் எப்போதும் எம்பெருமானாருடைய திருவடிகளையே சேவித்துக் கொண்டிருப்பர். அவருடைய திருக்கல்யாண குணங்களையே அனுபவிச்சென்றிருப்பர். இந்த அனுபவம் உள்ளடங்காமல் வெளிப்புறப்பட்ட பாசுரங்கள்தான் ராமானுஜன் உத்தந்தாதி அப்படிங்கிற இந்த திவ்ய பிரபந்தமாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானார் திருவருளாலே இந்த திவ்ய பிரபந்தம் அவதரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சரம பர்வ நிஷ்டைங்கிறது ரொம்ப நாளாக உட்பொருளாகவே இருக்கிறதே. வேதத்துக்கு பார்த்தா அது சுவாபதேசம், அருள் செயலுக்கு பார்த்தா அது சுவாபதேசம். இப்படி ஆச்சாரியனிடத்துல பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத, ஆச்சாரியனுக்கு ஆட்பட்டிருக்கணும்ங்கிறத நன்னாக பிரகாசப்படுத்தி சொல்ல வேணுமோ இல்லையோ? இது ரொம்ப நாளும் அப்படியே பரம ரகசியமா இருக்கே. இதை எல்லாரும் ரொம்ப எளிமையாக அறிந்து கொண்டு எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு வாடணும், எம்பெருமானார் திருவடிகளை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திவ்ய பிரபந்தத்தை அமுதனார் அருள் செய்திருக்கிறார். தாம் அனுபவித்து கொண்டிருக்கிற எம்பெருமானாருடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாரும் அனுபவிக்கணும். இந்த சரம பர்வ நிஷ்டையாகிற பரம ரகசியத்தை எல்லாரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக அமுதனார் இந்த பிரபந்தத்தை அருள் செய்தார். அவருக்கு பேரே பாருங்களேன், பெரிய கோயில் நம்பிங்கிறது தான் அவருக்கு இயற்பெயர். இந்த ராமானுஜன் உத்தந்தாதியை அருள் செய்யவே தான் திருவரங்கத்து அமுதனார் அப்படின்னு அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். எப்படிப்பட்டவர், அவ்வளவு பெரிய கவி, சிறந்த கவியாக இருக்கக்கூடியவர். ஒரு ஸ்லோகம் சுவாமி எறும்பியப்பா அருள் செய்திருக்கார் மணவாள மாமணிகள் விஷயமாக. ஷடரிபுரேகையேவ கமலாபதி திவ்ய கவிஹி மதுர கவிரியதாச்ச ஷடஜின்முனி முக்கிய கவிஹி யதிகுல புங்கவசிய புவி ரங்கசுதா கவிராட்டு வரவர யோகினா வரதராஜ கவிஷ்சததா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம் இதுக்கு? ஷடரிபுரேகையேவ கமலாபதி திவ்ய கவிஹி, திருமகள் கேழ்வனான எம்பெருமானுக்கு சுவாமி நம்மாழ்வார் தான் சிறந்த கவி. எம்பெருமான் பெரிய ராஜாவாச்சே, அவன்தான். அப்போ அவனை குறித்து கவி பாட வேணுமென்னால் யாரை குறித்து கூப்பிட வேணும்? நம்மாழ்வாரை தான் கூப்பிடணும். நம்மாழ்வாரை போலே எம்பெருமானை குறித்து கவி பாட வல்லவர் யாரும் கிடையாது. உலகம் படைத்தான் கவி அப்படின்னு தன்னைத்தானே நம்மாழ்வார் சொல்லிக்கிறார். அடுத்து மதுர கவிர்யதாஜ ஷடஜின்முனி முக்கிய கவிஹி, அப்படிப்பட்ட உயர்ந்த கவியான நம்மாழ்வார் விஷயமாக கவி பாட வேணும் அப்படின்னா யாரை கூப்பிடணும்? மதுர கவி ஆழ்வாரை கூப்பிடணும். தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல், மதுர கவி ஆழ்வாரை தான் கூப்பிடணும். கணினு சிறுத்தாம்பு 11 பாசங்கள் அருள் செய்தாரே, அப்போ நம்மாழ்வாரை குறித்து கவி பாடணும்னா மதுர கவி ஆழ்வாரை தான் கூப்பிடணும். யதிகுல புங்கவசிய எம்பெருமானாரை குறித்து கவி பாட வேணுமே ஆனால் புவி ரங்கசுதா கவிராட், ரங்கசுதா அப்படின்னா திருவரங்க தமுதனார் கவிராட், அவர் தான் கவிகளுக்கெல்லாம் அரசர், அப்படிப்பட்டவரை கூப்பிடணும். புவி ரங்கசுதா கவிராட், ராமானுஜரை குறித்து கவி பாட வேணுமே ஆனால் திருவரங்கத்தமுதனாரத்தான் கூப்பிடணும். அடுத்தபடியாக வரவர யோகினா வரதராஜ கவிஷ்சததா, தம்ம சொல்லிக்கிறார் எறும்பியப்பா. எறும்பியப்பாவுக்கு தேவராஜ குரு அப்படின்னு பெயர். இப்போ மணவாள மாமணிகளை குறித்து கவி பாட வேணுமே ஆனால் எறும்பியப்பாவை தான் கூப்பிடணும். எத்தனை அருள் செய்திருக்கிறார் மணவாள மாமணிகள் விஷயமாக. அப்படி நம்மாழ்வாருக்கு மதுர கவிகளைப் போலே எம்பெருமானாருக்கு அமுதனார் விளங்கினார். ஆனால் என்ன இந்த இடத்துல வித்தியாசம், ரெண்டு பேரும் சரம பர்வ நிஷ்டையை தான் சொன்னார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மதுர கவியாழ்வார் சாரமாக 11 பாசுரத்தில் அருள் செய்தார் திருவரங்கத்தமுதனார். அதை விவரித்து 108 பாசுரங்களாக அருள் செய்திருக்கிறார். சரம பர்வ நிஷ்டர்கள்னு இருக்கக்கூடிய பிரபன்னர்கள் யாவரும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய எல்லா அர்த்தங்களையும் இந்த ராமானுஜன் உத்தந்தாதியிலே அருள் செய்திருக்கிறார் திருவரங்கத்தமுதனார். அதனாலே தான் நம்முடைய பெரியோர்கள், ஏன் எம்பெருமானாராலேயே அவருடைய அடியார்கள் நிச்சலும் அனுசந்திக்க வேண்டிய பிரபந்தம் இது அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்கு. தினந்தோறும் ராமானுஜன் உத்தந்தாதியை அனுசந்தானம் பண்ணணும். அதனால தான் இதுக்கு பிரபன்ன காயத்ரின்னு பேர். அந்தணர்கள் தினந்தோறும் திருக்காலம் சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரியை ஜபிக்க வேணும்னு இருக்கோ இல்லையோ? அது மாதிரி இதெல்லாம் பிராமணர்களுக்கு, காயத்ரிங்கிறது பிராமணர்களுக்கு, இது பிரபன்ன காயத்ரி. சரம பர்வ நிஷ்டர்கள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த ராமானுஜன் உத்தந்தாதியை தினந்தோறும் அனுசந்திக்க வேணும் அப்படின்னு எம்பெருமானாராலேயே நியமிக்கப்பட்டிருக்கு அவருடைய சமகாலத்தில். இதை வலியுறுத்துவதற்காக எம்பெருமானார் தாமே மாமணிகளாக திருவவதாரம் செய்து ஆர்த்தி பிரபந்தத்தில் ஒரு பாசுரம் அருள் செய்திருக்கார். நந்தா நரகத்து அழுந்தாம வேண்டிடில் நானிலத்தீர் என் தாதையான எதிராசனை நண்ணும் என்றும் அவன் அந்தாதிதன்னை அனுசந்தியும் அவன் தொண்டருடன் சிந்தா குலம் கெடச் சேர்ந்திரும் முக்தி பின் சித்திக்குமே. நாம் இருக்கும் நாளிலே என்ன பண்ண வேணும்னால் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு இருக்கணும். ராமானுஜன் உத்தந்தாதியை நிச்சல அனுசந்தானம் பண்ணணும். ராமானுஜனை தொழும் பெரியோர் அவர்கள் இருக்கும்படியான இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த இடமே நமக்கு திருநாட்டை போலே இருக்கும். எம்பெருமானாருடைய அடியார்கள் இருக்கிற இடமே நாம் போய் சேர வேண்டிய பரமபதம். முக்தி பின் சித்திக்குமே. அதுக்கப்புறம் மோட்சத்தை பற்றி பார்த்துக்கலாம். இப்படி மணவாள மாமுனிகளும் அருளி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆச்சாரியனிடத்திலே பக்தி செய்ய வேண்டிய நம் போல்வார் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்களையெல்லாம் 108 பாசுரங்களிலே இந்த ராமானுஜன் உத்தந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் அருளி செய்திருக்கிறார். ஆக இவ்வளவாக நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த ராமானுஜன் உத்தந்தாதியினுடைய அவதாரிகையிலே அருளி செய்திருக்கிறார்கள். அதை இணைதினம் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் அடியேன் ஒருவாறு விண்ணப்பம் செய்திருக்கிறேன். சர்வாபராதான் க்ஷமஸ்வ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அமுதனார் திருவடிகளே சரணம்.